சுதந்திரமான கிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் கிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைதளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 5, 2021. தலைப்பு ஆன் கோல்டன் உரை சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு ஆதியாகமம் எபேசியர். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து கலாத்தியர். யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எசேக்கியேல். இப்போது அது நிறைவேறியது, சொர்க்கம் திறக்கப்பட்டது, நான் கடவுளின் தரிசனங்களை பார்த்தேன். ஆசாரியரான எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படையாக வந்தது, கர்த்தருடைய கை அவன் மேல் இருந்தது. எசேக்கியேல். இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டட்ட இருதயமும் உள்ள எசேக்கியேல். நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலகவித்தார். எசேக்கியேல். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தியிருந்தாலும், நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்து அதில் சீயன்றிகளப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறதையெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான் இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். யோவான். பிறகு இயேசு பேசினார், யோவான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். யோவான், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொட்டியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். எபேசியர். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீட்டிய பொறுமையும் உடையவர்களை அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் அவையின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைக்கிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய்க் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தந்தன் அளவுக்கு தக்க தாய்க்கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பத்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மேரி டேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரே ஒரு படைப்பாளியும் ஒரு படைப்பும் மட்டுமே உள்ளது. இந்த படைப்பு ஆன்மீக கருத்துக்கள் மற்றும் அவற்றின் அடையாளங்கள் எல்லையற்ற மனதில் தழுவி எப்போதும் பிரதிபலிக்கின்றன. இந்த எண்ணங்கள் எல்லையற்றது முதல் முடிவிலி வரை இருக்கும். மேலும் உயர்ந்த கருத்துக்கள் கடவுளின் மகன்கள் மற்றும் மகள்கள். கடவுளின் மகன்கள் மற்றும் மகள்கள் எல்லா யோசனைகளுக்கும் மனிதன் குடும்ப பெயர். கடவுள் கொடுக்கும் அனைத்தும் அவனுடன் இணக்கமாக நகர்கின்றன, நன்மை மற்றும் சக்தியை பிரதிபலிக்கின்றன. மாம்சத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை இயேசு ஒப்புக்கொண்டார். அவர் சொன்னார், பூமியில் யாரையும் உங்கள் தந்தை என்று அழைக்காதீர்கள், ஏனென்றால் ஒருவர் பரலோகத்தில் உங்கள் தந்தை. அவர் மீண்டும் கேட்டார், என் அம்மா யார், என் சகோதரர்கள் யார் என்று. அவர் தனது தந்தையின் விருப்பத்தை செய்கிறார் என்பதை குறிக்கிறது. அவர் எந்த மனிதனையும் தந்தை என்ற பெயரில் அழைத்ததாக எங்களிடம் எந்த பதிவும் இல்லை. அவர் ஆவியானவரை, கடவுளை ஒரே படைப்பாளியாக அங்கீகரித்தார். எனவே அனைவரின் தந்தை. கிறிஸ்து ஆவியானவர் இயேசு தனது சொந்த அறிக்கைகளில் சுட்டி காட்டினார், நானே வழி, உண்மை மற்றும் வாழ்க்கை, நானும் என் தந்தையும் ஒன்று. இந்த கிறிஸ்து அல்லது மனிதனாகிய இயேசுவின் தெய்வீகம், அவருடைய தெய்வீக குணம், தெய்வீகத்தன்மை அவரை உயிரூட்டியது. பின்வருப்பவை வெவ்வேறு மொழிகளில் மனிதன் என்ற சொல்லுக்கு சமமானவை. சாக்சனில் மனிதகுலம், ஒரு பெண், யாராவது, வெல்ஷ் மொழியில் மேலே எழுவது, முதன்மை உணர்வு, படம், வடிவம், எபிரேய மொழியில் உருவம், ஒற்றுமை. ஐஸ்லாந்தில் மனம். பின்வரும் மொழிபெயர்ப்பு ஐஸ்லாந்து மொழியில் இருந்து. மேலும் கடவுள் சொன்னார், நம் மனதையும் நம் தோற்றத்தையும் பின்பற்றி மனிதனை உருவாக்குவோம். கடவுள் மனிதனை அவரது மனதிற்கு பின் படைத்தார். கடவுளின் மனம் அவரை வடிவமைத்த பிறகு அவர் அவர்களை ஆணாகவும் பெண்ணாகவும் வடிவமைத்தார். ஒரே கட்டளையால் மனம் ஆண் மற்றும் பெண் இருவரையும் உருவாக்கியது. ஒரு பொருள் அமைப்பு எப்படி மனிதனின் அடிப்படையாக மாறும்? புத்திசாலித்தனமில்லாதவர்கள் எப்படி மனதின் ஊடகமாக மாறுகிறார்கள்? பிழைகள் உண்மையை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க முடியும். பொருள் என்பது ஆவியின் பிரதிபலிப்பு அல்ல, ஆனால் கடவுள் அவருடைய அனைத்து படைப்புகளிலும் பிரதிபலிக்கிறார். அவருடைய படைப்புக்கு இது கூடுதலாக உள்ளதா அல்லது உண்மையற்றதா? இது உண்மையா அல்லது இது மனிதனையும் கடவுளையும் பற்றிய பொய்யா? அது பொய்யாக இருக்க வேண்டும். மனிதர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனம், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் என்ற மாயையை கைவிடுவதால் கடவுளின் சாயலில் மனிதன் தோன்றுவான். இந்த நித்திய மனிதன் அந்த உருவத்தில் எந்த பொருளும் இல்லை. ஒரு பொருளாக தத்துவார்த்த வாழ்க்கை அடிப்படையானது இருப்பின் தவறான புரிதலாக காணப்படுகிறது. மனிதனின் ஆன்மீக மற்றும் தெய்வீக கொள்கை மனித சிந்தனையின் மீது விவரிக்கிறது மற்றும் சிறு குழந்தை இருந்த இடத்திற்கு ஒரு புதிய முதியவரின் பிறப்புக்கு கூட வழிவகுக்கிறது. யோசனை ஆன்மீக உணர்வு மற்றும் வாழ்க்கை உள்ளடக்கியது. இவ்வாறு முழு பூமியும் உண்மையின் மூலம் அதன் வெளிச்சத்தின் மீது உருமாறி பிழையின் இருளை விரட்டுகிறது. மனித சிந்தனை தன்னைத்தானே திணிக்கப்பட்ட பொருள் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். சில பொருள் சேர்க்கைகள் நோயை உருவாக்குகின்றன என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் உடல் நோயை உண்டாக்கினால் என்ன பொருள் ஏற்பட்டது என்பதை பொருளால் குணப்படுத்த முடியுமா? மரண மனம் மருந்தை பரிந்துரைத்து அதை நிர்வகிக்கிறது. மரண மனம் உடற்பயிற்சியை திட்டமிட்டு உடலை சில இயக்கங்களின் மூலம் வைக்கிறது. எந்த இறைப்பை வாயுவும் குவிக்கிறது. ஒரு இரகசியமோ அல்லது கலவையோ செயல்பட முடியாது மரண சிந்தனையின் செயலை தவிர. மரண மனம் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மாயையிலிருந்து விடுபட்டு பொருள் சார்ந்த நம்பிக்கைகளை உருவாக்குவதற்கு மரண மனம் இல்லை. இந்த தவறான பெயர் ஒரு நிறுவனம் அல்ல. இது விஷயத்தின் ஒரு தவறான உணர்வு மட்டுமே. ஏனென்றால் பொருள் விவேகமானதாக இல்லை. ஒரு மனம், கடவுள், எந்த மரண கருத்துக்களையும் கொண்டிருக்கவில்லை. உண்மையான அனைத்தும் இந்த அழியாத மனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு மனம் இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது நம்மை போலவே நம் அண்டை வீட்டாரையும் நேசிக்க வேண்டும் என்ற தெய்வீக சட்டம் வெளிப்படுகிறது. பல ஆளும் மனதின் மீதான நம்பிக்கை ஒரு மனதை ஒரே கடவுளை நோக்கி மனிதனின் இயல்பான போக்கிற்கு இடையூறு விளைவிக்கிறது. மேலும் சுயநலம் ஆட்சி செய்யும் எதிர் வழிகளில் மனித சிந்தனையை வழிநடத்துகிறது. கிறிஸ்தவ அறிவியலின் எல்லையற்ற ஒருவரிடமிருந்து ஒரு கோட்பாடு மற்றும் அதன் எல்லையற்ற யோசனை வருகிறது. இந்த முடிவெளியுடன் ஆன்மீக விதிகள், சட்டங்கள் மற்றும் அவற்றின் ஆர்ப்பாட்டம் ஆகியவை வருகின்றன. அவை சிறந்த கொடுப்பவரை போலவே நேற்றும் இன்றும் என்றும் என்றும் உள்ளன. ஏனெனில் குணப்படுத்துதலின் தெய்வீக கோட்பாடு மற்றும் கிறிஸ்துவின் யோசனை நொண்டி, காது கேளாதோர், ஊமை, பார்வையற்றோர், நோய்வாய்ப்பட்டவர்கள், புத்திசாலிகள், பாவி, நான் அவர்களின் சொந்த நம்பிக்கைகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோன்களின் கல்வி முறைகளிலிருந்தும் காப்பாற்ற விரும்பினேன். இஸ்ரேல் குழந்தைகளை அடிமைத்தனத்தில் வைத்திருங்கள். மனிதனின் அடிமைத்தனம் முறையானது அல்ல. மனிதன் தனது சுதந்திர பாரம்பரியத்தை பொருள் புலன்களின் மீது கடவுள் கொடுத்த ஆதிக்கத்தில் நுழையும் போது அது நின்றுவிடும். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரில் இறந்தவர்கள் ஒரு நாள் தங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவார்கள். பின்னர் அவர்கள் தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம் தங்கள் உடல்களை கட்டுப்படுத்துவார்கள். அவர்களின் தற்போதைய நம்பிக்கைகளை கைவிட்டு அவர்கள் நல்லிணக்கத்தை ஆன்மீக யதார்த்தமாகவும் முரண்பாட்டை பொருள் உண்மையற்றதாகவும் அங்கீகரிப்பார்கள். மனிதனின் உரிமைகளை உணர்ந்து அனைத்து ஒடுக்குமுறைகளின் அழிவை நாம் முன்னறிவிப்பதில் தவறில்லை. அடிமைத்தனம் என்பது மனிதனின் நியாயமான நிலை அல்ல. கடவுள் மனிதனை விடுதலையாக்கினார். பால் கூறினார், நான் சுதந்திரமாக பிறந்தேன். அனைத்து ஆண்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது அங்கே சுதந்திரம் இருக்கிறது. அன்பும் உண்மையும் விடுவிக்கின்றன. ஆனால் தீமையும் பிழையும் சிறை பிடிக்க வழிவகுக்கிறது. கிறிஸ்தவ அறிவியல் சுதந்திரத்தின் தரத்தை உயர்த்துகிறது மற்றும் அழிக்கிறது. என்னை பின்தொடரவும். நோய், பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தப்பிக்க இயேசு வழியை குறிப்பிட்டார். உலக குடிமக்களே, கடவுளின் குழந்தைகளின் புகழ்பெற்ற சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு சுதந்திரமாக இருங்கள். இது உங்கள் தெய்வீக உரிமை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.